பிளஸை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். குழுமையிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளையும் இன்று பிப்ரவரி 22 சனிக்கிழமை 2020 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்துமுழுசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே பழமை போன்று முகப்பு திருக்களுடன் நிகழ்ச்சியை தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இன்று முகப்பு திருக்களுடன் தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
என்னை கவர்ந்த அதிகாரங்களில் திருவள்ளூர் அதிகாரங்களில் நடுவு நிலைமை என்பது மிகவும் பிடித்த ஒரு அதிகாரம். அதிலிருந்து தான் நாம் இன்று 2 திருக்குறள் பாக்களை பார்க்க இருக்கிறோம். 111 குறளாக அமைந்திருக்கிறது. பாருங்களேன், தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறேன் என்று கூறுகிறார். அதாவது அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகி பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோமே டெஃபினேஷன், அந்த டிஃபைன் பண்றாரு பாருங்க. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் என்று கூறுகிறார். அடுத்ததாக 112 குறளாக அமைந்திருக்கிறது. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து என்று தெரிவிக்கிறார். அதாவது நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நலம் என்று தெரிவிக்கிறார். எனவே நடுவு நிலைமை என்பது செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி இருப்பதற்கு எச்சத்திற்கே ஏமாப்பு உடைத்து என்று தெளிவாக கூறுவதால் நிச்சயமாக திருக்குறள் இன்னும் 2000 வாழும் என்பது தெளிவாகிறது இல்லையா?
ஆமாம் லக்வன், உண்மையிலேயே நல்ல 2 திருக்குறளோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக நீங்கள் கண்ணதாசனை பற்றி ஏதோ சொல்வதாக சொல்லியிருந்தீர்கள். கண்ணதாசன் ஒரு பழம்பெரும் கவிஞர். அவருடைய பாடல்கள் இன்றும் நாங்கள் மறக்க முடியாத பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவரை பற்றி சொல்லுங்கள்.
கண்ணதாசனை பொறுத்தவரை ஐயா, அவர் எடுத்து கையாளாமல் விட்ட கவிதைகளே இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய கம்பனாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், பட்டினத்தாராக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் அவர் அழகாக எடுத்து ஆண்டிருக்கிறார். 100 கண்ட தமிழ் கவிஞர்களில் மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன், கவியரசர் கண்ணதாசன் ஆகிய மூவரும் தலை சிறந்த கவிஞர்கள் ஆவார்கள். இந்த புகழ் வரிசையில் 3வதாக தோன்றிய கண்ணதாசன் இன்றளவும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராய் நிலைத்த புகழுடன் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கான காரணங்கள் என்னென்று நாம் பார்க்கத்தான் வேண்டும். முன்னவர்கள் இருவரும் தங்களது கவிதைகள் மூலமாக படித்தவர்களிடமும் அறிஞர்களிடமும் சென்று சேர்ந்தார்கள். ஆனால் கவியரசர் கண்ணதாசனோ படிக்காத பாமர மக்களிடமும் சென்று சேர்ந்தார். நாத்திகராக வளர்ந்து ஆத்திகராக மலர்ந்து மறைந்த கவியரசர் இலக்கியம், அரசியல், ஆன்மீகம், திரைப்படம் என்று எல்லா துறைகளிலும் முத்திரை பதித்தவர். சில அருமையான வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். போற்றுவார் போற்றற்றும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றற்றும் என்று எதற்கும் யாவருக்கும் அஞ்சாமல் கவிதை பாதையில் சென்று வெற்றி முரசு கொட்டியவர் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்தவர். அவருடைய படைப்புகள் ஏராளம் இருப்பினும் தமிழ் திரையிசை உலகில் தனக்கென தனித்தோர் இடத்தை பெற்று நீண்டகாலம் கோலோச்சி வாழ்ந்தவர். எளிமையும் இனிமையும் ஈர்ப்பும் மிக்க தித்திக்கும் தேன் கவிதைகளை திரையிசை பாடல்களாக தந்து திரையிசை பாடல்களுக்கு ஒரு தகுதியை தந்தவர் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன். பழந்தமிழ் கவிஞர்களின் கவிதைகள் நன்கு கற்ற தமிழ் அறிஞர்களுக்கு மட்டுமே புரியும். ஆனால் கவிஞரின் கவிதை படிக்காத பாமர மக்கள் மனதிலும் பசுமரத்து ஆணி போல பதியும் வகையில் அமைந்திருப்பதால் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளிலும் இவர் புகழானது இன்றளவும் பேசப்படுகிறது. பொருளின் தன்மைகளை ஆராய்ந்து மேய்மையினை நிலைநாட்டும் அறிவு கலைக்கு தத்துவம் என்று பொருளாகும். எனவே உண்மையின் தன்மை பொருந்திய பொருள் தத்துவம் என்று குறிக்கப்படுகிறது. தெல்லம் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பதை கவிதை என்று கூறுவார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. உண்மையை கண்டு உரைக்கும் இலக்கிய கலையே கவிதை என்பது அவருடைய கருத்தாகும். ஆண்டவன் எங்கே இருக்கின்றான் நாத்திகருக்கும் எழும் நியாயமான கேள்வி. ஞானிகள் பலரும் பலவிதங்களில் விடை அறிந்திருக்கிறார்கள். இந்த மகாபெரிய தத்துவத்தை நம்போல் சாதாரண மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தெல்ல தெளிவாக விடையளிக்கிறார் நம் கவிரசர். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், ஆண்டவன் கட்டளை என்ற படத்திலிருந்து இல்லையா. உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் எவ்வளவு தெளிவாக கொடுக்கிறார் பார்க்கலாம். இதுதான் நாம் கவிஞர் கண்ணதாசனம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம் என்று நினைக்கிறேன். ஆசை கோபம் களவு என்ற விளக்க வேண்டிய மூன்று கட்டளைகளையும் அன்பு நன்றி மற்றும் கருணை என்று கொள்ள வேண்டிய மூன்று கட்டளைகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றும் மனங்களே ஆண்டவன் குடியிருக்கும் இல்லங்கள் என்று கூறுகின்றார் கவியரசு. எனவே மனித வாழ்வு எவ்வளவு நிலையற்றது, அந்த நிலையற்ற வாழ்வை முழுவதும் உணர்ந்து கொள்ளாமல் ஒருவன் வாழும் குறுகிய காலத்தில் எவ்வளவு பாவச் செயல்களை புரிகின்றான், எவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பில் தகாத செயல்களை புரிகின்றான், எவ்வளவு அழகாக கேட்கிறார் பாருங்கள். அடுத்த ஒரு அருமையான பாடல், நம்ம எல்லாம் தொட்டவரிகள், நாம் நெஞ்சில் பட்டவரிகள், ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, இது நாம் எதிரே பேசுவது போல் இருக்கின்றது. அருமையான சொற்களுடைய ஆடல் நினைக்கிறேன். தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடிவிட்டு அவை போனால் கூடவே வருவதென்ன, யாக்கை நிலையாமை குறித்து மற்றொரு பொன்னான தத்துவ வரிகள், ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொல்லி வரை வருமா. இதை படித்தவர்கள்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, படிக்காத பாமர்களையும் இது நன்றாக நெஞ்சில் பதிய வண்ணம் அமைந்திருக்கிறது. விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, அந்த எதுகை மோனையை பாருங்கள் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார். சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு என்று நிதர்சனமான கேள்வி, கருத்து, வாழ்க்கையினை முடிவு எளிமையாக வார்த்தைகளில் மனதில் பதியும் வண்ணம் அழகாக கூறியிருக்கிறார் பாருங்களேன். இதுவே முடிவு என்றறிந்தும் மனிதன் போடும் ஆட்டத்திற்கு அளவே இல்லாமல் போகிறதே என்ற வருத்தத்தில் உதிர்ந்த அவை, குடும்பத்தின் மீது வெறுப்பு கொண்ட நாயகன் பாடுவது போன்ற பாடல் பழனி என்ற படத்தில் மிக அழகாக விரக்தி ஆராய் பெருகி ஓடும் இப்பாடலில், பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா என்று கேட்கிறார் கவிஞர். எல்லாம் இயற்கையாய் நடக்கையில் நாம் சதைத்து விட்டது போல நடந்து கொள்ளும் மனித இனத்தின் அறியாமையை எளிமையான உதாரணத்தில் எடுத்துரைப்பதாக கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து மனித இனத்தின் பல்வேறு துன்பங்களின் முழு முதல் காரணமாய் கவிஞர் கூறும் விளக்கத்தை பாருங்களேன். வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்துவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. இவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், இன்று இந்த அளவில் நாம் நிறுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் கூட கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான். அந்த வரிகள் இந்த வரிகளிலிருந்து எவ்வளவு வேறுபட்டு இருக்கின்றன என்பதை பார்க்கத்தான் இருக்கிறோம். கேட்டு பாருங்களேன் அருமையான பாடல். அடுத்தது சார் செய்தி சிலதை பார்ப்போமா?
ஆமாம் லக்வன், உண்மையிலே இந்த செய்தி குறிப்புகளிலே குறிப்பாக இலங்கை தொடர்பான செய்தியோடு செய்தி குறிப்புகளை ஆரம்பிக்கின்றோம். குறிப்பாக இலங்கையிலே பாராளுமன்ற பொது தேர்தல் எதிர்வருகின்ற மாதங்களிலே நடைபெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வேட்பாளர் பட்டியலில் பிரபல பெண் சட்டத்தரணியின் பெயரை நீக்குவதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீவிரம் காட்டி வருவதாக ஒரு செய்தி குறிப்பு இருக்கின்றது. இலங்கையின் அரசியல் பரப்பு அடுத்ததாக பொது தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் பிரதான தமிழ் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போது வேட்பாளர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களுள் பெண் வேட்பாளர் ஒருவரை உள்ளடக்க வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொது அமைப்புகள், மாதர் சங்கம், தமிழரசு கட்சியின் தொண்டர்கள் ஆகியோரின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற முன்னணி சட்டத்தரணியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான மங்களேஸ்வரி சங்கர் களம் இறங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சம்பந்தன் உள்ளிட்ட கூட்டமைப்பின் இரண்டாம் நிலை உறுப்பினர்கள் மங்களேஸ்வரிக்கு வேட்பாளர் வாய்ப்பினை கொடுக்க பூர்ண சம்மதத்தை வெளிப்படுத்தி இருந்தனர். எனினும் முதல்நிலை தலைவர்களுள் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா உள்ளிட்ட மற்றொரு முக்கியஸ்தர் மங்களேஸ்வரிக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதிலே மிகவும் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள் என்ற அந்த செய்திக்குறிப்பு சொல்லுகின்றது. சொல்லுங்கள் லக்வன், உங்களுடைய செய்திக்குறிப்பை.
அடுத்ததாக என்னிடம் ஒரு அருமையான தலைப்பில் ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. உலகிற்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தது சீனா என்று. இதை மிகவும் நம்மை கவர்ந்ததால் படித்து பார்க்கிறோம். கொரோனா வைரஸ் பரவுவது குறைந்துள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ளது. தற்போது நாள் ஒன்றிற்கு கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் விரைவில் முழுமையாக நாடு விடுதலை பெறும் என்றும் அந்நாடு தகவல் வெளியிட்டுள்ளது. சீனாவின் வூஹான் நகரில் உற்பத்தியாகிய கொரோனா கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் இதுவரை 2,150 அதிகமானவர்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள். 74,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் கொரோனா வைரஸ் 27 நாடுகளில் பரவியுள்ளது. ஆனாலும் நாள் ஒன்றிற்கு 1,693 பேர் வரை புதிதாக பாதிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. எனினும் தற்போது வைரஸ் பரவுவது கட்டுக்குள் வந்துள்ளதால் 349 புதிய நோயாளிகள் என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. நாள் ஒன்றிற்கு 132 இருந்து வந்த பழி எண்ணிக்கை தற்போது 108 குறைந்துள்ளதாகவும் சீனா தெரிவித்திருக்கிறது. இதேவேளை தொடர்ந்து 3 நோயால் புதிதாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக சீனா நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க மற்ற மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் ஹூபியில் கொரோனா பரவுவதை பெரிய அளவில் குறைந்துள்ளதாக தேசிய சுகாதார ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் காரணமாக ஈரானில் 2 பேரும் ஜப்பானின் டைமண்ட் பிரின்சஸ் கப்பலில் 2 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். தென்கொரியாவில் ஏற்கனவே 82 பேர் பலியாகி உள்ள நிலையில் 31 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆமாம் லக்வன், அடுத்ததாக ஹீரோவாக செயல்பட்டு காப்பாற்றினார் லண்டன் மசூதியிலே நடந்த கத்திக்குத்து சம்பவத்திலே ஒரு திருப்பம். லண்டன் மசூதியிலே நடந்த கத்திக்குத்து சம்பவத்திலே மத தலைவர்தான் ஹீரோ போன்று செயல்பட்டு அங்கிருந்த நபர் ஒருவரை காப்பாற்றியுள்ளார். பிரித்தானியாவின் தலைநகர் லண்டன் ரீஜன் பார்க் அருகில் இருக்கும் சென்ட்ரல் மசூதியில் கடந்த வியாழக்கிழமை பிரார்த்தனையின் போது மசூதிக்குள் இருந்த சுமார் 29 வயது மதிக்கத்தக்க நபர் அங்கிருந்த மத தலைவர் மீது கத்தியால் தாக்கியதால் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையிலே தற்போது மத தலைவர் ரஃபட் மெக்லேட் தான் ஹீரோ போன்று செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மசூதியில் பிரார்த்தனை ஆரம்பிக்கப்பட்டவுடன் தாக்குதாரை அங்கிருந்த இமாம் என்பவரை கத்தியால் குத்தி காயப்படுத்தி இருக்கின்றார். இதை கண்ட மத தலைவர் உடனடியாக காப்பாற்ற முயன்ற போது அவருடைய கழுத்தில் கத்தியால் குத்தியுள்ளான். இதனால் அங்கு இரத்தம் கொட்டியுள்ளது. இதை கண்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தடுத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில் இந்த சம்பவம் குறித்து சரியாக 3:10 தகவல் கிடைத்தது. இதனால் உடனடியாக மசூதிக்கு அம்புலன்ஸ் விரைந்து அடுத்த சில நிமிடங்களே போலீசாரும் சேர்ந்தனர். காயமடைந்திருந்த நபருக்கு முதலில் முதலுதவி கொடுக்கப்பட்டு அதன்பின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த செயலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் கூறினர். மேலும் தாக்குதல்தாரர் மசூதிக்குள் நுழைவதற்கு முன் அங்கிருந்தவருடன் தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறியுள்ளேன் என்று கூறியே உள்ளே நுழைந்துள்ளான். மசூதியில் பொதுவாக காவலாளிகள் வைக்கப்படுவதில்லை, ஏனெனில் அங்கு வருபவர்கள் அனைவரும் உள்ளே செல்ல அனுமதி உண்டு. நீங்கள் உங்களுடைய செய்தி குறிப்பை கொடுங்கள்.
அடுத்ததாக உலகமே திரும்பி பார்க்கிற வகையில் அமைந்திருக்கிறது இந்த செய்தி. பிரித்தானிய அரச குடும்பத்தில் இருந்து வெளியேறும் ஹாரி மேகன் அதிகாரப்பூர்வ தேதி அறிவிப்பு. இது நமக்கெல்லாம் புதிதாக இருக்கிறது. இப்படியும் நடக்கத்தான் செய்கிறது. பிரித்தானியாவின் அரச குடும்பத்தினர் உயர் பொறுப்புகளில் இருந்து ஹாரி மற்றும் மேகன் விலகும் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய இளவரசர் சார்லஸ் டயானா தம்பதியின் இரண்டாவது மகன் ஹாரி தனது தோழியும் காதலியுமான அமெரிக்க நடிகை மேகன் மெர்கலை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஆர்ச்சி என்ற ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இளவரசர் ஹாரி மற்றும் அவரது மனைவி மேகனுக்கும் அரச குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு நிலவுவதாக செய்தி வெளியானது. இதை அரச குடும்பம் மறுத்தது. இதையடுத்து பிரித்தானிய அரச குடும்பத்தின் உயர் பொறுப்புகளில் இருந்து ஹாரியும் அவரது மனைவி மேகனும் விலகுவதாக அறிவித்தார்கள். இது தொடர்பாக இளவரசர் ஹாரி வெளியிட்ட அறிக்கையில், பதவியிலிருந்து விலகினாலும் ராணிக்கு செய்ய வேண்டிய எங்கள் பணியை தொடர்ந்து செய்வோம் என தெரிவித்திருந்தார். தற்போது பிரித்தானிய அரச குடும்பத்தின் உயர் பொறுப்புகளில் இருந்து இளவரசர் ஹாரி மற்றும் அவரது மனைவி மேகன் மெர்கல் March 31 விலகுகின்றனர் என்ற செய்தி அவர்களது செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இது உலகை சற்று நோக்க வைத்திருக்கிறது. நாம் எல்லாம் புதிய செய்தியாக பார்க்கிறோம் இல்லையா?
ஆமாம் லக்வன், அந்த செய்தி குறிப்புகளோடு அடுத்த ஒரு பாடலுக்கு நிகழ்ச்சி நேர்களை கொண்டு செல்லலாம் என்றிருக்கின்றோம். அந்த வகையிலே என்ன பாடலை கொடுக்கலாம் நேர்கள்?
மிகவும் நல்ல பாடல், ரொம்ப நாளா சேர்ந்த பாட்டு கேட்டு, ஒரு மூடன் கதை சொன்னான், அந்த கதை என் கதைதான் என்று மலேசியா வாஸ்தவின் குரலில் கேட்கிறோம். அதை எழுதி தந்தவர் கவிஞர் வாலி. கேட்போமே.
நாங்களே காலகாலமா வீழ
சொன்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று. ஒரு மனிதர் சாலை ஓரத்திலே ஓடிக்கொண்டிருந்த போது தெரியாமல் இன்னொரு நபர் மீது இடித்து விட்டார். ஐயோ, தெரியாமல் இடித்து விட்டேன், மன்னித்து விடுங்க சொல்ல. பரவாயில்லை என்று அவர் சொல்ல இருவருமே கண்ணியத்துடன் புன்னகையுடனும் விடைபெற்றார்கள். அவர்களுடைய மனஸ்தாபத்துக்கான காரணம் இல்லாமல் போயிற்று. அன்று அவர் வீட்டுக்கு வந்தார். இரவு உணவு முடித்து திரும்புகையில் அவருடைய மகன் அவருக்கு பின்னால் நின்றிருந்தான். கைகளை பின்னால் கட்டியபடி தந்தை திரும்புகையில் அவனை தெரியாமல் இடித்து விட்டார். வழியில் நிற்காதே, ஓரமாய்ப்போ, அவருடைய வார்த்தையில் அனல் அடித்தது. சிறுவன் முகம் மாடிப்போய் விலகினான். அவனுடைய கண்களில் சோகத்தின் நதி முளைத்தது. அது இமை ஓரங்களை இடித்து தரையிறங்கத் தொடங்கியது. இரவு தூங்குகையில் அவர் மனதுக்குள் ஒரு சிந்தனை ஓடியது. வழியில் யாரோ ஒருவரிடம் நாகரிகமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள தெரிந்த எனக்கு சொந்த மகனிடம் அப்படி நடந்து கொள்ள தெரியவில்லையே என்று மனதுக்குள் எண்ணினார். நேராக எழுந்து மகனின் படுக்கையறைக்கு சென்றார். உள்ளே மகன் தூங்காமல் விசும்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. அவனருகில் மண்டியிட்ட தந்தை, என்னை மன்னித்து விடு, நான் உன்னிடம் அப்படி பேசியிருக்கக் கூடாது என்றார். சிறுவன் திரும்பினான். சிறுவனின் கண்களிலிருந்த கவலை சட்டென்று மறைந்தது. எழுந்து உட்கார்ந்தான். வேகமாக கட்டிலிருந்து கீழே குதித்து கட்டிலின் அடியில் வைத்திருந்த பூங்கொத்தை தந்தையின் கையில் வைத்தான். இதென்ன? தந்தை வியந்தார். இன்றைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த போது இந்த பூக்களை பார்த்தேன். பல நிறங்களில் இருந்த பூக்களை பொறுக்கி உங்களுக்காக ஒரு மலர்கொத்து செய்தேன். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு நீல நிறம் பிடிக்கும் என்பதற்காக அதை நிறைய சேகரித்தேன். அதை உங்களிடம் ரகசியமாக சொல்வதற்காகத்தான் உங்கள் பின்னால் வந்து நின்றேன். சிறுவன் சொல்ல தந்தை மனம் உடைந்தார். சிறுவனையும் மலர்களையும் ஒரு சேர அணைத்தபடி அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு மழலையின் அன்பை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் இருந்ததற்காக அவர் வருந்தினார். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களைத்தான் இருக்கின்றது. பணத்துக்கான ஓட்டங்களில் நாம் இழந்து கொண்டிருப்பது ஆனந்தத்தின் நிமிடங்களை. மனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் நாளை இறந்து போக நேரிட்டால் அலுவலகம் இன்னொரு திறமைசாலியை சில நாட்களில் கண்டுபிடிக்கும். குடும்பம் அப்படியல்ல. ஏற்படும் இழப்பு ஆழமாய் தைத்த முள்போல் நினைவுகளால் மீண்டும் நிமிண்டும் போதெல்லாம் வலித்துக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அன்பினால் நிரப்பப்படாது விட்டால் அது வறுமையாகவே இருக்கும். பணமே என்பது தலைமுறைக்கு தரப்பட்டிருக்கும் தவறான பாடம். மகிழ்ச்சியை சதுர அடிகளால் வாங்க முடியாது. எனவேதான் ஏழைகளால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்த அளவுக்கு பணக்காரர்களால் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. குடும்பங்களில் அதிக நேரம் செலவிடுங்கள். அன்பை அதிகமாக சம்பாதியுங்கள். குட்டி கதையை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்விருக்கின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தின் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அன்போடு வருகை தருமாறு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க. மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலஸ்லி இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்தின் பிரதான மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். வழக்குவன் இறுதியாக நீங்கள் தென்கட்சி சுவாமிநாதனுடைய ஒரு அன்பான பெரியர், அது அந்த வகையிலே அவரை பற்றி ஏதோ சொல்ல நினைக்கிறேன் சொல்லுங்கள்.
நிச்சயமாக ஷான், தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் என்று பல தகவல்களை வானொலியில் கொடுத்திருந்தார். அதையெல்லாம் தொகுத்து வாரம் ஒரு தகவல் என்று ஒரு நூல் வெளியிட்டிருந்தார்கள். அதிலிருந்து 2 தகவல்களை பரிமாற இருக்கிறேன், உங்களிடம் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது சந்தேக நிவர்த்தி என்ற தலைப்பில் ஒரு தகவலை பாருங்களேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. சார், குரங்க பத்தியும் மனுஷனை பத்தியும் உங்க கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணும். கேளுங்களேன். முதல் சந்தேகம், குரங்கிலே இருந்துதான் மனுஷன் வந்தானா? அப்படித்தான் வந்திருக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள் முடிவு பண்றாங்க. சரி, இப்போ 2 சந்தேகத்துக்கு தாவறேன். குரங்கு மனிதன் இருந்ததுக்கான ஆதாரம் ஏதாவது உண்டா? சமீபத்தில் எத்தியோப்பிய நாட்டில் ஆதிகாலத்து குரங்கு மனிதனின் உடலை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்ப 3 சந்தேகத்துக்கு தாவறேன். இந்த தாவறேன் தாவறன்னும் போது குரங்கு தானோ தெரியல, பார்ப்போம். இந்த இவ்வளவு காலத்துக்கு முந்தைய ஆசாமி, எவ்வளவு காலத்துக்கு முந்தைய ஆசாமி, இந்த ஆள் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால பூமியில் வாழ்ந்ததாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, இப்ப 4 சந்தேகத்துக்கு தாவறேன். குரங்கில இருந்து மனுஷனா மாறியது எப்போ? குரங்கு இனம் காட்டை விட்டு புல்வெளிகளில் மேலே அலைந்து திரிந்தபோதுதான் அந்த இனத்திலே இருந்து மனிதன் தோன்றினான். இதுவரைக்கும் நம்பப்பட்டு வந்தது. இப்போ முதல் தடவையா காட்டின் நடுவுலே ஒரு ஆதி மனிதனின் உடல் கிடைச்சிருக்கு. விஞ்ஞானிகளையே திகைக்க வச்சிருக்கான். இப்போ கிடைச்சிருக்கிற மனித உடல் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாத்தையும் விட ரொம்ப பழசாம். சரி சார், கடைசியா ஒரு சின்ன சந்தேகம். என்னது? மனுஷ குரங்கு வாழ்வுண்டா? கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, பார்த்து சொல்றேன். அடுத்ததாக ஒரு தகவலை சொல்லுகிறார். தொழில் ரகசியம் பற்றி அருமையாக சொல்லியிருக்கிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன். சுவாமி, உங்க பக்த கோடிகளிலே ஒருத்தன் வந்திருக்கேன், கண்ணை திறந்து பார்க்கப்படாதா? வா, வந்து உட்கார். ஏன் சுவாமி, தினமும் நிறைய பேர் உங்களை தேடி வர்றாங்க, அவங்க கஷ்டத்தையும் கவலையையும் சொல்றாங்க. நீங்களும் அவங்க கவலையெல்லாம் 6 மாசத்துல தீரும், 1 வருஷத்துல தீரும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருக்கீங்களே, நிஜமாகவே அதெல்லாம் தீருமா? அதெல்லாம் தொழில் ரகசியம், உன்னை மாதிரி பக்தர்களுக்கு அது தேவையில்லை. சுவாமி, நானும் உங்களை மாதிரி ஆகப்போகிறேன். அடுத்த ஊர்ல போய் ஆசிரமம் ஆரம்பிக்க போறேன், அதனால தான் கேட்டேன். அப்படின்னா உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. இதோ பாரு, இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. நம்மக்கிட்ட வர்றவன் ஏதோ ஒரு கவலை அல்லது கஷ்டத்தோடு தான் வர்றான். அவன் சொல்கிறதை பொறுமையாக கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், வர்ற தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உன் கஷ்டம் நீங்கும்னு சொல்கிறேன். சில பேர்கிட்ட 3 மாதத்தில் உன் கவலை தீரும்னு சொல்கிறேன். நம்பிக்கையோடு திரும்ப போகிறாங்க. சரி, மனிதர்கள் பொறுமையாக இருப்பாங்க. நான் சொல்கிற காலக்கெடுக்குள்ளே சில கஷ்டம் தானாகவே தீர்த்து விடும், சில கஷ்டம் அவங்க செய்கிற முயற்சியாலேயே சரியாக போயிடும். சில பேருக்கு அந்த கஷ்டமே பழக்கமாகிவிடும். கஷ்டம் தீர்ந்துட்டுன்னு நினச்சி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு அருள்வாக்கு இல்லையா? இல்லை, இதெல்லாம் மனோதத்துவம். அது சரி சுவாமி, நீங்கள் சுவாமியாக நடந்த எப்படி? 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்மான்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் மாட்டேன்னுட்டா, அதனால் விரக்திட்டேன். அது இருக்கட்டும், நீ இப்போ சாமியார் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு யார் காரணம்? அதே பத்மா தான் சார். எனது? ஆமாம், அவளை கல்யாணம் பண்ணி இந்த பாடுபடுறேன், இப்போ சாமியார் ஆக போகிறேன்.
நல்லது இலக்கம், நல்ல கதையோடு நிகழ்ச்சியை முடித்திருக்கின்றீர்கள். இந்த வகையிலே அடுத்த வாரம் பல செய்திகளோடு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்கன் சொக்கலிங்கத்தோடு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷன், வணக்கம் நேர்களே. இது இலக்கன் சொக்கலிங்கம்.